நாம் இந்த அருமையான ஓய்வு நாளிலே நாம் மற்றொரு பகுதிக்குள்ளாக வந்து நாம் இந்த செய்தியை கேட்க இருக்கிறோம். நாம் எடுத்துக்கொள்வோம் லூகா புஸ்தகம் 5 லூகா புஸ்தகம் 5 அடுத்த பகுதி நாம் சிந்திக்கும்படியாக வந்திருக்கிறோம். நாம் கடந்த வாரத்திலே நாம் கடந்த நாளிலே பார்த்தோம் யாருக்காக வாழ்கிறா என்ற தலைப்பிலே நாம் சிந்தித்தோம். அடுத்த பகுதியாக மற்றொரு அருமையான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். லூகா 5:12-16 அங்கு ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். 12-16 அங்கு ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இங்க என்ன அருமையான சம்பவம் அங்கு பார்க்கிறோம் என்றால், அந்த இடத்துல ஆண்டவர் இன்னுமா அந்த பட்டணத்தில் இருக்கிறார். அந்த ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகம் குப்புற விழுந்து, ஆண்டவரே முக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்கவும் மாலை ஆகும் என்று அவர் வேண்டிக் கொண்டான். அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சுத்தம் உண்டு சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. நம்ம இங்க பார்க்கிறோம் ஒரு குஷ்டரோகம் உள்ள மனுஷன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலே என்ன பெறுகிறான்? சுகத்தை, பரிபூர்ணமான சுகத்தை பெறுகிறான். பரிபூர்ணமான சுகத்தை பெறுகிறான், பரிபூர்ணமான சுகத்தை பெறுகிறான். ஒரு குஷ்டரோகம் நிறைந்த மனுஷன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலே பரிபூர்ணமான சுகத்தை பெறுகிறான். இது சொல்லப்படும் சாதாரணமான காரியம் அல்ல. ஏன்னா அந்த நாட்களிலே குஷ்டரோகம் என்று சொல்ல முடியாத காரியம் படு பயங்கரமான மோசமான வியாதி. அந்த நாட்களிலே குஷ்டரோகம் என்று சொல்ல முடியாத காரியம் படு பயங்கரமான மோசமான வியாதி. ஏனென்றால் அவ்விதமான கொடூரமான வியாதி. நீங்கள்லாம் அங்கெல்லாம் அப்படியான ஒரு நிலைமை பார்க்கும்போது அப்படியே குஷ்டரோகம் கையெல்லாம் சுருங்கி போயிடும், கையெல்லாம் அப்படியே மரத்து போயிடும், அவங்க அந்த 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 முடியெல்லாம் கீழே விழுந்துரும், அப்படியே தனித்துவிட அப்படியே முற்றிலுமாக அவருடைய வாழ்க்கையை சிதைஞ்சு போன ஒரு வாழ்க்கை. பயங்கரமான ஒரு கடுமையான ஒரு பயங்கரமான ஒரு நிலைமை குஷ்டரோகம் என்று சொன்னாலே அந்த நாட்கள்ல கடுமையான ஒரு நிலைமை. நீங்க பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு வியாதி, அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான வியாதியை யார் சுகமாக்குறா? இயேசுவாண்டவர் சுகமாக்குறார். நாம் எப்பொழுது நம்ம இந்த விதமான காரியத்தை சிந்திக்கும் பொழுது நம்ம சற்று ஆவிக்குரிய தன்மை, ஆவிக்குரிய விதத்தையும் நம்ம சற்று யோசிச்சு பார்க்கணும். வெறும் சரீர வெறும் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம், இன்னைக்கு நிறைய இடங்கள்ல போதனை போதிக்கிறார்கள், வேதத்தை வெச்சம் போதிக்கிறாங்க. ஆனா இந்த விதமான சுகம் என்று சொல்லிக்கொண்டு சரீரத்தை மாத்திரமே மயமாச்சு போய் போதிக்கிறாங்க. சரீரத்தை மாத்திரமே மயமாச்சு போதிக்கிறாங்க. ஆனா வேதத்துல அங்கங்க நம்ம படிக்கிறோம் சரீர சுகத்தை மாத்திரமே வேதம் ஒருபோதும் வலியுறுத்தி முக்கியப்படுத்தி பேசவே இல்ல. எந்த சுகம் மிக அவசியம்? ஆத்தம சுகம் மிக அவசியம். அதான் நம்ம இங்க முக்கியமா இதை நாம் பார்க்கும் பொழுது, இந்த அருமையான சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது சற்று நம்ம ஆத்மாவை குறித்து நம்ம சிந்திக்க வேண்டும். ஆத்மாவை ஒப்பிட்டு பார்க்கணும். இது யாரு? இது எப்படிப்பட்ட நிலைமை? இவன் யாரு? இது யாருக்கு ஒப்பிடப்பட்டு பேசப்படுகிறது? சற்று நம்ம அப்படிதான் பேசணும் ஒழிய இந்த பகுதியை வெறும் சுகத்தமயமா வச்சே பேசி போயிட்டோம்னா டோட்டலா ஊழியமும் தவறு, வேதமும் திரித்து பேசுற கள்ள உபதேசமா போயிடும். மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய் ஞானத்தோடு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில எந்த சுகம் மிக அவசியம்? ஆத்தம சுகம் தான். அப்ப இங்க யாரு? இவன் யாரு? இவன் குஷ்டரோகம் உள்ள மனுஷன். இவன் பயங்கரமான வியாதியை கொண்ட மனுஷனா இருக்கிறான். அந்த வியாதி யாரால் சுகப்படுத்தப்படுகிறது? இயேசுவானால் சுகப்படுத்தப்படுகிறது. அப்ப இங்க பாக்குறோம் இது யாரு? இப்படியான ஒரு வல்லமையான காரியத்தை, நிகழ்கிற காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது இயேசுனால் மாத்திரமே முடியும், இயேசுனால் மாத்திரமே முடியும்னு சொல்லி பாக்குறோம். அதனாலதான் நம்ம இத இயேசுவின் சுத்தமாக்கும் வல்லமை என்ற தலைப்பிலே சிந்திக்க போகிறோம். இயேசுவின் சுத்தமாக்கும் வல்லமை என்ற தலைப்பிலே சிந்திக்க போகிறோம். ஆகவே நாம் சிந்திக்கிற வேளையிலே நம் ஜபத்தோடு, நம்மோடு ஆண்டவர் பேசும்படியாக நாம் ஜபத்தோடு இந்த செய்தியை கேட்போம். நம்ம இங்க பார்க்கலாம் இந்த அருமையான சம்பவம், ஒரு குஷ்டரோகம் உள்ள மனுஷன் என்று சொல்லி பார்க்கிறோம். இதை யாருக்கு ஒப்பிட்டு பேசப்படுகிறான் என்றால், ஒரு பாவியான மனுஷனை சித்தரிக்கிறது, ஒரு பாவியான மனுஷனுக்கு ஒப்பிட்டு பேசப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், ஒரு பாவியான மனுஷனை ஒப்பிட்டு பேசப்படுகிறது. நிச்சயமாக ஒரு இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் பாவத்திலே பிறக்கிறான் என்று வேதம் தெளிவா சொல்லுது. சங்கீதம் 51 என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் பிரித்தான் என்று சொல்லி வசனத்தை படிக்கிறோம். அப்ப அங்க பார்க்கும்போது இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனும் பாவத்துல பிறக்கிற மனுஷனா இருக்கிறான், பாவியாகவே பிறக்கிறான். அவனுடைய வாழ்க்கை பாவத்துல விழுந்து போன பாவ வாழ்க்கையா இருக்கிறது. அப்ப இப்படியான ஒரு பாவ மனுஷனை எதுக்கு ஒப்பிட்டு பேசப்படுகிறது? இங்க பாக்குறோம் இந்த சம்பவம் அப்படியாக தான் நாம் கண்ணோக்கி பார்க்க வேண்டும். ஒரு பாவியான மனுஷனுக்கு ஒப்பிட்டு பேசப்படுத நம்ம பார்க்கலாம். ஆக இங்க பாக்குறோம் நிச்சயமா நீங்க பாக்கலாம். அப்ப ஒரு பாவியான மனுஷன், நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சி, ஒரு பேரின்பமான வாழ்க்கைக்குள்ள வந்தான், முழுமையான மாற்றத்துக்குள்ள வந்தான், சந்தோஷமான வாழ்க்கைக்குள்ள வந்தான். அப்ப வரத்துக்கு முன்னாடி அவன் தன்னைத்தானே உணர்ந்திருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். இன்னைக்கு அநேக தப்பு செய்யறாங்க, உணர்றதே கிடையாது. தம்முடைய காரியங்கள் என்ன அவங்க அறிந்து கொள்றதே கிடையாது. அப்ப நீங்க பாக்குறோம், இந்த இடத்துல இயேசுவின் இடத்துலதான் அந்த வல்லமை உண்டு, இயேசுவின் இடத்துல சுகமாக்க முடியும் சொல்லி அவன் அந்த இடத்துல வரான், உணர்ந்து வரான். அந்த இடத்துல எப்படி சொல்றான், உணர்ந்து வரான். அப்ப இங்க பாக்குறோம், ஒரு பாவியான மனுஷனாய் இன்னைக்கு நீ இருப்பா என்றால் நீ என்ன செய்ய வேண்டும், உணர்ந்து வர வேண்டும். இயேசுவை நோக்கி உணர்ந்து வர வேண்டும். அந்த இடத்துல இயேசுவின் இடத்துல உன்னுடைய உள்ள உன்னுடைய முடியாமை நிலையை, உன்னுடைய அகோர தன்மையை, உன்னுடைய விகோரமான தன்மையை உணர்ந்தவனாய் இயேசுனிடத்துல வர வேண்டும். அதை உணர்ந்தவனாய் இயேசுனிடத்துல வர வேண்டும். ஏனென்றால் இந்த இடத்துல பாக்குறோம், ஏனென்றால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் பாவியா இருக்கிறோம் என்றால், பாவத்துல விழுது போன பாவியா இருக்கிறோம் என்றால், இந்த பாவத்தை குறித்து ஞானமாய் உணர்ந்தவனாய் வர வேண்டும். இன்னைக்கு அநேகர் அதுதான் தப்பு செய்யறாங்க. உன்னில் இருக்கிற பாவத்தன்மை எவ்வளோ அகோரமாய், எவ்வளோ கொடூரமாய், எவ்வளோ விகோரமாய் இருக்கிறதுன்னு சொல்லி நீ அறியாதபடி இருக்கிறதுனாலதான் உனக்குள்ள பாவத்துக்குள்ள விடுதலையை பார்க்க முடியாதபடி கடந்து போகிற. ஆகே இதை கேட்கிற நீ ஒரு பாவியா இருப்பா என்றால், ஃபர்ஸ்ட் முதலாவது உன்னுடைய பாவத்தை குறித்து அதிகமாய் உணரு, உன்னுடைய பாவத்தை குறித்து அதிகமாய் உணரு. அந்த பாவத்தை விடுதலை, அந்த பாவத்தினால் விடுதலை இயேசுனிடத்துல தான் உண்டுன்னு சொல்லி நீ வரும் பொழுது, அந்த இடத்துல நீங்க பாக்குறோம் அந்த பாவத்தினுடைய உணர்வு ரொம்ப ரொம்ப அவசியம். இங்க பாக்குறோம், முதலாவது இங்க பாக்குறோம், அதாவது பாவம் முழு மனிதனையே, அதாவது முழு மனிதையை பாழாய் படித்து விடுகிறது. அவனுடைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த குஷ்ரோகம் பிடிச்ச மனுஷன் எப்படி இருக்கிறான், அவனுடைய வாழ்க்கையில முழுமையாக அவனுடைய வாழ்க்கையில டோட்டலாக அந்த அந்த சமுதாயத்திலிருந்து புறம்பாக்கப்பட்டவனாக, தள்ளி வைக்கப்பட்டவனாக, மிகுந்த ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு குஷ்ரோகம் பிடிச்ச மனுஷன் தான் இங்க பாக்குறோம். முற்றிலுமாக, அதாவது அவன் முழுமையாக டோட்டலா அந்த உறவே முறித்து விடப்பட்டது. அவன் என்ன அவ்வளவு பயங்கரமான ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன், குஷ்டரோகம் உள்ள மனுஷன், சமுதாயத்திலிருந்து அவன் பாதிக்கப்பட்ட மனுஷனா இருக்கிறான். முழுமையாக அவனுடைய வாழ்க்கையே முழுமையாக பாதிக்கப்பட்டாச்சு. எதனால, குஷ்டரோகத்தினால். அப்படிதாங்க இன்னைக்கு பாவியா இருக்கிற மனுஷனு கூட அந்த பரிசுத்தமுள்ள கடவுளுக்கு முன்பதாக, அந்த பரிசுத்தமுள்ள கடவுளுக்கு மேலே அவன் எப்படி இருக்கிறான், அவன் பாவத்துல பாவம் என்ற கரையினாலே கரைபிடிக்கப்பட்டவனாக வாழ்கிறான். அதனால அவனுடைய வாழ்க்கையில அந்த பாவம் அவனுக்குள்ள வந்ததுனால, அந்த பரிசுத்தமுள்ள கடவுளுக்கு முன்னாடி அவன் முழுமையாக எதிராளியாய், பாவம் கரைபிடிக்கப்பட்டவனாக, அந்த பரிசுத்தமுள்ள கடவுள் இடத்துல பிரவேசிக்க செய்ய முடியாதபடி, பரலோகத்துக்கு உள்ள போகவே முடியாதபடி, முற்றிலுமாக அந்த பாவம் அவனை ஆக்கிரமித்து விட்டது. அதனால முற்றிலுமாக அவன் முழுமையாக அவன் பாதிக்கப்பட்டவனாய் இருக்கிறான். எப்படி ஒரு இந்த குஷ்டரோகி பிடிச்ச மனுஷன், அந்த குஷ்டரோகம் பிடிச்ச மனுஷன், குஷ்டம் பிடிச்ச மனுஷன் இவ்வளவாய் முழுமையாக பாதிக்கப்பட்டு ஊருக்கு புறம்பே தள்ளப்பட்டு, முற்றிலுமாக அந்த உறவெல்லாம் பிரிக்கப்பட்டு அவன் முழுமையாக தள்ளிவிடப்பட்டவனா இருக்கிறானோ, அவ்விதமாக ஒரு பாவியான மனுஷன் அவனும் எப்படியாக இருக்கிறான், அந்த கடவுளுக்கும் அவனுக்கும் ஒரு பெரிய கேப், சம்பந்தமே இல்லாதபடி அவன் பிரித்து வைக்கப்பட்டவனாக. என்னென்றால் அந்த பரிசுத்தமுள்ள கடவுள், பரிசுத்தமுள்ள தேவன், பரிசுத்த பரம ராஜ்யத்துக்குள்ளாக போகவே முடியாதபடி அவனுடைய பாவம் ஆழமாய் பிடித்து முற்றிலுமாக பாதித்து, முற்றிலுமாக அவனை முழுமையாக கரையாக்கப்பட்ட ஒரு காரியம். அவனுடைய சரீரம் சொல்லப்போன, அந்த குஷ்டரோகி அவன் சரீரம் மாத்திரம், வெளி சரீரம் மாத்திரம் இல்ல, உள்ளான ஒவ்வொரு ஆர்கன்ஸும் பாதிக்கப்பட்டுட்டே இருக்கும், உள்ளான ஒவ்வொரு உறுப்புகளும் பாதிக்கப்பட்டே இருக்கும். அப்படியாகத்தான் ஒரு பாவியான மனுஷன் முழு ஆழ்த்தத்துவமும் பாதிக்கப்பட்டு. அப்ப பாருங்களேன், ஒரு பாவியான மனுஷனுடைய நிலையை நீ சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆக இன்னைக்கு நீ இந்த வார்த்தையை கேட்கிற நீ ஒரு பாவியான மனுஷனா இருப்பா என்றால், உன்னுடைய வாழ்க்கை எவ்வளவாய் பாதிக்கப்பட்டிருக்கிறது, உன்னுடைய வாழ்க்கை எவ்வளவாய் கரையாக்கப்பட்டிருக்கிறது. சரீரம் மாத்திரமல்ல, உள்ளான இருதயமும் முழுமையாக பாதிக்கப்பட்டு தேவனுக்கு தூரமாய் புறம்பாக்கப்பட்ட ஒரு மனுஷனாய் வாழுகிற ஒரு தன்மையை கொண்ட மனுஷனாய் நீ ஆழமாய் உன்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவ்விதமான சூழ்நிலையை சிந்தித்து பார்க்கணும். அவ்விதமாக நீ எவ்விதமாக வாழுகிறாய்ன்னு சொல்லி சிந்தித்து பார்க்க வேண்டும். மாத்திரமல்ல, நீங்க பார்க்கலாம், இந்த குஷ்டரோகம் பிடிச்ச மனுஷன், இந்த குஷ்டரோகம் பிடிச்ச மனுஷன் சொல்லப்போனா அவன் செப்பரேட்டா தனித்து விடப்பட்டவனாய், தன்னுடைய குடும்ப உறவு கிடையாது, தன்னுடைய பிள்ளைகளோடு சந்தோஷமா இருக்க முடியாது இல்லைங்களா. தனித்து விடப்பட்ட மனுஷன், பாதிக்கப்பட்ட மனுஷன், தனித்து விடப்பட்டவனாய், எல்லா உறவையும் தள்ளிவிட்டு முழுமையாக தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு தன்மை, ரொம்ப பயங்கரமான ஒரு ஒரு உறவு, அதாவது ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு 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 விதமான ஒரு கேப் அவனுக்குள்ள பார்க்க முடியும். அப்படிதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட பாவம் எங்க நம்மை ஆக்கிரமிச்சதோ கடவுளுக்கு நமக்கு பெரிய டிஸ்டன்ஸுங்க, பெரிய கேப் வந்தாச்சு. அவ்வளவுதான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவன் சந்தோஷமா தன்னுடைய இந்த குஷ்டரோகி தன்னுடைய குடும்பத்தோடு உட்கார முடியாது, தன்னுடைய குழந்தைங்களோடு கொஞ்சி கொலாவ முடியாது, சந்தோஷமா பேச முடியாது. ஏன்னா தொடர்ந்து ஐயோ அவ்வளவு பெரிய பயங்கரமான பாதிக்கப்பட்டவனாக, உறவு பிரிக்கப்பட்டவனாக, பெரிய டிஸ்டன்ஸ். இன்னைக்கு இன்னைக்கு ஒரு பாவியான மனுஷனுடைய வாழ்க்கையை அப்படிதாங்க. அவனுடைய பாவத்தினாலே அவனுக்கும் கடவுளுக்கும் பெரிய உறவு முழுமையாக பெரிய ஒரு டிஸ்டன்ஸ், பெரிய ஒரு தூரமாய் அவன் விலகி போகணும் காணப்படுகிறான். அவனால சந்தோஷமா வாழவே முடியல. நிச்சயமா அவனால சந்தோஷமா, ஏமா உண்மைதான், ஏன்னா பொன்னாட்டி பிள்ளைகளோட சந்தோஷமா வாழ முடியல. ஏன்னா அதுக்குள்ள அவனுக்குள்ள என்ன இருக்குது, பாவம். பிள்ளைங்களோட வாழ முடியல, அவனுக்குள்ள பாவம் ஆக்கிரமித்தனால அந்த உறவுக்குள்ள சந்தோஷமா எழும்ப முடியல. பாவம் மேற்கொண்டு இருக்கிறபடினால உறவு பாதிக்கப்பட்டாச்சு, அவனுடைய உறவு முழுமையாய் முறிக்கப்பட்டு விட்டது. அவனுடைய வாழ்க்கையில பாவத்தின் பிரவேசத்தினாலே அவனுடைய வாழ்க்கை நாரி போய் கிடக்குது. பாருங்க, இந்த விதமான ஒரு தன்மையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீ இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில இதுதான், இதுதான் நீ உன்னுடைய வாழ்க்கையில இந்த பகுதி, இந்த வேதம், இந்த அருமையான சம்பவம், குஷ்டரோகம் பிடிச்ச மனுஷன் என்று சொல்லி பாக்குறோம். இவன் யாரு? நம்ம எப்படியோ ஒரு சரீரத்தை மாத்திரம் கண்ணோட்டமாய் பார்த்துடாதபடி இந்த குஷ்டரோகம் பிடிச்ச மனுஷன் யாருக்கு ஒப்பிட்டு பேசப்படலாம்? ஒரு பாவிக்கு ஒப்பிட்டு பேசப்படலாம். அப்ப இன்னைக்கு நீ உட்கார்ந்திருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில இதை கேட்கிற நீ ஒரு பாவின்னு சொல்லி உணர்வா என்றால் இந்த உணர்வு ரொம்ப ரொம்ப அவசியம். அப்ப நீயும் இந்த மனுஷனும் ஒண்ணு. இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில இயேசுவை நோக்கி வராதபடி, இயேசுக்கு முழுமையாக தூரமாய் கடந்து போனவனாக ஒரு தனித்து விடப்பட்டவன், அப்புறம் அதான் பாக்குறோம். அவனுக்குள்ள ஒரு லோன்லினஸ், அவனுக்குள்ள ஒரு தனிமையை அவனை வாட்டுகிறது. நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையில தனிமை தனிமை முழுமையாக வாட்டி வதைக்கிறத அங்க பாக்கலாம். இன்னுமாய் அவனுடைய வாழ்க்கையில மேலும் 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 அவனுடைய குஷ்டரோகம் இன்னுமாய் 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 கூடிக்கொண்டேதான் போகும். ஒழிய குறைந்து பாடு இருக்குமா? குறைந்து பாடு இருக்குமா? எவ்வளவாய் குஷ்டரோகத்தினால அவன் எவ்வளவாய் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கவனிச்சீங்களா? அவனுடைய பாதிப்பு முழுமையாக அவனுடைய ஆழ்த்தத்துவம் அவனுடைய வாழ்க்கையே பாதிச்சிருச்சு. மாத்திரமல்ல, அந்த இடத்துல அவனுடைய உறவுலாம் முறிந்து ஒரு பெரிய தூரம், ஒரு பெரிய ஒரு டிஸ்டன்ஸ் அவனுடைய வாழ்க்கையில அங்க பார்க்க முடியுது. பெரிய ஒண்ணுமே இல்ல. கடைசியில அவனுடைய வாழ்க்கையில தனிமைப்படுத்தப்பட்டவனாக வாழ்கிறான். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில பாவத்தினாலே நம்முடைய வாழ்க்கையில நம்மை நாமே ஒரு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இல்ல, ஒரு உறவுல மகிழ்ச்சி இல்ல, தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கையை தான் கடந்து போகிறோம். மாத்திரமல்ல, அந்த குஷ்டரோகம் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டதான் இருக்குது. அவனை முழுமையாக அவன் இன்னும் அதிகரித்து கொண்டிருக்கலாம், குறைந்து பாடல. அப்படிதாங்க ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் இருக்கும் பொழுது பாவம் இன்னுமாய்தான் பெரிய கொண்டேதான் இருக்கும். இல்லையே பாவம் அவனை விட்டு விலகவே குஷ்டரோகம் பிடிச்ச மனுஷன் அவ்விதமாகத்தான். அப்ப இந்த குஷ்டரோகம் பிடிச்ச மனுஷனுடைய வாழ்க்கையில நாம் அப்படி பார்க்கும் பொழுது ஒரு பாவியான மனுஷன் சித்தரிக்கும்படியான காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த பாவியான மனுஷனுடைய நிலைமை எவ்வளவு பரிதாபமான மனுஷன், எவ்வளவு பரிதாபமான நிலைமை, எவ்வளவு பரிதாபமான நிலைமை, புரியுதா? அப்ப நீ இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நீ எவ்விதமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிற, இன்னைக்கு நீ யாரா, உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில இயேசுவை அறியாதபடி இயேசுக்குள்ள வராதபடி கடந்து போவா என்றால் வேதம் தெளிவா சொல்லுது, ஒரு பாவியான மனுஷன் என்று சொல்லுறது. அப்ப இந்த பாவியான மனுஷனுடைய நிலைமை இதோ இந்த மனுஷனுக்கு ஒப்பிட்டு பேசப்படுகிறது. இந்த குஷ்டரோகம் பிடிச்ச மனுஷன் அவிதமா தான் வாழ்றான். அவனுடைய வாழ்க்கை ஐயோ தனித்து விடப்பட்ட மனுஷனாய், அவனுடைய வாழ்க்கையில உறவு முறிக்கப்பட்ட மனுஷனாய், அவனுடைய வாழ்க்கை தனிமைப்படுத்தப்பட்ட மனுஷனாய், அவனுடைய வாழ்க்கையில இன்னுமாய் குஷ்டரோகம் இன்னுமாய் மேலே எழுப்பி கொண்டேதான் இருக்கும். அவனுடைய வாழ்க்கையில குஷ்டரோகம் நீங்கன பாடில்ல, அவிதமாக இன்னுமாய் அகோரமாய் இன்னுமாய் அகோரமாய் காய்ச்சலிக்கிற ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷனாய் மாத்திரமல்ல, இந்த மனுஷனுக்கு ஏதாச்சும் சுகம் கிடைச்சா? சுகம் கிடைச்சா இல்ல? அவனுடைய வாழ்க்கையில எங்கேயுமே சுகத்தை பார்க்கவே முடியல. அவருடைய வாழ்க்கையில சுகத்தை பார்க்க முடியாதபடி அவருடைய வாழ்க்கையில அந்த அந்த அகோரமான ஒரு குஷ்டரோகம் என்ற வியாதியை வைத்துக் கொண்டவனாதான் இருந்தான், வியாதியை வைத்துக் கொண்டவனாதான் இருந்தான். அப்படிதாங்க பாவம், பாவம் என்கிற இந்த வியாதிக்கு எங்கேயுமே சுகத்தை பார்க்கவே முடியாது, எங்கேயுமே சுகத்தை பார்க்கவே முடியாது. இந்த பாவத்தை வைத்துக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையில ஐயோ வேற எங்கேயுமே இந்த பரிபூர்ண சுகத்தை பார்க்கவே முடியாது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சுகம், சுகவீனத்தோடு இப்படிப்பட்ட ஒரு அகோர தன்மையோடு விதமான ஒரு கடூரமான ஒரு பாதிக்கப்பட்ட மனுஷன் எவ்வளவாய் எவ்வளவாய் அங்க பாக்குறோம். அந்த குஷ்டரோகம் பிடிச்ச மனுஷனுக்கு ஒப்பிட்டு பேசப்படுவதை பார்க்கலாம். அப்ப இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பாவியான மனுஷனை விதமாக சித்தரிக்கிறது நம்ம பார்க்கலாம். அப்ப இங்க பாக்குறோம், நல்லா புரிஞ்சுக்கோ, இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில இயேசுக்கு வெளியில இருப்பாய் என்றால், இயேசுவை நோக்கி வராதபடி, இயேசுக்குள்ளாக வராதபடி, இயேசுவை நோக்கி பார்க்காதபடி, இன்னுமா இயேசுவை அண்டிக் கொள்ளாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனா இருப்பா என்றால், இன்னைக்கு நீனும் இவனும் ஒண்ணு. இவனும் அப்படியாதான் வாழ்றான். அவனுடைய வாழ்க்கையில எந்த சுகமும் இல்லை, அவனுடைய வாழ்க்கையில எந்த சந்தோஷமும் இல்ல, அவனுடைய வாழ்க்கையில எந்த மகிழ்ச்சி இல்ல, அவனுடைய வாழ்க்கையில எந்த விடுதலை இல்ல, அவனுடைய வாழ்க்கையில பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷனாதான். மேலும் மேலும் இந்த குஷ்டரோகம் என்ற நோய் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது ஒழிய குறைஞ்ச பாடல்ல. இவ்விதமாகத்தான் ஒரு பாவியான மனுஷனுடைய வாழ்க்கையில கூட ஐயோ சின்னாபின்னமாக்கப்பட்டவனாக அந்த பாவத்தின் விளைவு பாத்தீங்களா, இவ்வளோ அகோரமாய் காய்ச்சலுக்கிறது. ஒரு பாவியான மனுஷன் ஐயோ நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையில நிச்சயமா பரிதாபமான மனுஷன் தான். அவன் யாரா இருக்கட்டும்ங்க, அவன் யாரா இருக்கட்டும், உடனே நீ இதை கேட்கிற நீ யாரா இருக்கட்டும், உன்னுடைய வாழ்க்கையில நீ உன்னுடைய வாழ்க்கையில பாவத்துக்கு அடிமையா இருக்கிற மனுஷனா இருக்கிறாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கை இதுதான். ஏதோ இந்த மனுஷனை போல நீனும் வாழ்கிறாய். அப்ப உன்னுடைய வாழ்க்கை எவ்வளவு அகோரமான ஒரு மனுஷனா, விகோரமாய் காய்ச்சலுக்கிறதை நீ அறிந்து அதை உணர்ந்து அந்த இடத்துல நீ அந்த இடத்துல நீ அங்க வர வேண்டும். அந்த உணர்வு ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னைக்கு நீ அப்படியான உணர்வு கொண்டிருக்கிறாயா? இந்த குஷ்டரோகத்தை குறித்து நாம சிந்திக்கும் பொழுது பாவமும் அப்படியாக தான் இருக்கிறது, பாவத்தின் விளைவும் அப்படியாக தான் இருக்குது, பாவத்தினுடைய பாதிப்பும் அப்படியாக தான் இருக்குது. ஆக நம்ம இங்க பாக்குறோம் இந்த குஷ்டரோகம் பிடிச்ச மனுஷன் எவ்வளவாய் கொடூரமாக, எவ்வளவாய் அகோரமாக, எவ்வளவாய் பாதிக்கப்பட்ட மனுஷனாக, எவ்வளவாய் பயங்கரமான ஒரு சூழ்நிலை கடந்து போகிற மனுஷனா இங்க பாக்குறோம். ஆக இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனும், உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் பாவத்துல விழுந்து பாவத்திலே பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனா இருக்கிறான். அவன் பாவியா இருக்கிறான். அந்த பாவ தன்மை எவ்வளவாய் அவனை பாதித்து அவனை முற்றிலுமா குற்றிராய், முற்றிலுமாய் அவனுடைய வாழ்க்கையில நசிந்து போய் முற்றிலுமாக தேவனற்ற ஒரு வாழ்க்கை, பாவத்தின் அகோரத்தினாலே அவன் பீடிக்கப்பட்டவனாக முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷனா தான் இங்க காமிக்கிறது. ஆக இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு பயங்கரமான பாதிப்பை உணர்ந்த ஒரு மனுஷனாய் நீ வர வேண்டும். இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய பாவத்தின் ஆதிக்கத்தை உணர்ந்த மனுஷனாய், உன்னுடைய பாவத்தை குறித்து ஆழமாய் உணர்கிற இருதயத்தை கொண்டவனாய் நீ வர வேண்டும். அதுதான் இங்க பாக்குறோம், அதுதான் இங்க பாக்குறோம். அப்ப இங்க பாக்குறோம் முக்கியமாக உன்னுடைய வாழ்க்கையில அந்த உணர்வு, அந்த உணர்வு கொண்ட ஒரு மனுஷனாய் மாத்திரமல்ல அந்த உணர்ந்து யார்கிட்ட வர வேண்டும், இயேசுவான்கிட்ட வரணும். அதுதான் இங்க பாக்குறோம். பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு, இயேசுவை கண்டு, குஷ்டரோகம் நிறைந்த மனுஷன் இயேசுவை கண்டு என்று சொல்லி ஒரு இடத்துல ஒரு அருமையான இடத்தை பாக்குறோம். அங்க பாருங்களேன், அவன் சொல்றான் ஐயோ அவனுடைய வழியை உணர்ந்திருக்கிறான். கவனிச்சிங்களா, அந்த இடத்துல வழியை உணர்ந்திருக்கிறான், அவனுடைய அகோரத்தன்மையை உணர்ந்திருக்கிறான், அவனுடைய பாவத்தின் அகோரத்தன்மையை உணர்ந்திருக்கிறான். அப்ப பாக்குறோம் இன்னொன்னு சொல்ல போனா அந்த நாட்கள் எல்லாம் நீங்க ஒரு இடத்துல ஒதுக்கி வச்சிருவாங்க, அப்புறப்படுத்திடுவாங்க, சமுதாயத்தோடு கலந்து விடமாட்டாங்க. அந்த குஷ்டரோகம் பிடிச்ச மனுஷன் தனிமைப்படுத்தி விட்டுருவாங்க. இன்னொன்னு சொல்ல போனா ஒரு இடத்துல சொல்லப்படுறது அப்படியாக மீறி வந்தவர்கள், அப்படியாக அதை விட்டு மீறி வந்தவங்களுக்கு தண்டனை உண்டாம். என்ன தண்டனை தெரியுமா, 39 அடி, 39 சாட்டை அடி கொடுப்பாங்களாம், 39 சாட்டை அடியை கொடுப்பாங்களாம். பயங்கரமான, அவனே ஏற்கனவே வழியில வாழ்ந்து கொண்டிருக்கிறான், எவ்வளவோ வியாதியில சுமந்து போய் கொண்டிருக்கிறான். இது மாத்திரமல்ல, இது மீறி வந்தவங்க, இதுக்கு கீழ்படியாத அப்படி மீறி வந்தவங்க 39 சாட்டை அடிய கொடுப்பாங்க. அப்படி பயங்கரமான கொடூரமான ஒரு காரியத்துல கடந்து போற வேலையில இவன் தைரியமாய், யார்கிட்ட வரான், இயேசுகிட்ட வரான். இங்கதாங்க ஒரு அருமையான காரியத்தை பாக்குறோம். அவ்வளவு தூரம் அவனுடைய அவனுடைய வழியை உணர்ந்தவனாக, அவ்வளவு தூரம் அவனுக்கு இருக்கிற பாதிப்பை உணர்ந்தவனாக, ஐயோ என்னுடைய வாழ்க்கையில பாவத்தின் விளைவு மரணம், என்னுடைய பாவத்தினுடைய முடிவு நரகம், இந்த பாவத்தின் சம்பளம் மரணத்தை அடைந்து போகிறேன், ஐயோ அக்னி கடல்ல நான் விழுந்து போகிறனா இருக்கிறேன், ஐயோ என்னுடைய வாழ்க்கையில பாவத்தின் சம்பளமாகிய முடிவு அந்த மரணம், அந்த நரகத்தை கடந்து போகிறேன், நரகத்துக்குரிய மனுஷனா வாழ்கிறேன், ஐயோ என்னுடைய வாழ்க்கையில நான் விடுதலை அடையணும், என்னுடைய வாழ்க்கையில சமாதான சந்தோஷம் வேணும்னு சொல்லி யாரை நோக்கி வருகிறான், இயேசுவை நோக்கி வருகிறான், இயேசுவை நோக்கி வருகிறான். அப்ப அந்த இடத்துல அவனுடைய வாழ்க்கையில அந்த அந்த பாவ வழியை உணர்ந்தவனாக, அந்த அகோரத்தன்மை உணர்ந்தவனாக, அவனுடைய விளைவை உணர்ந்தவனாக, அதனாலே அதிகமாய் பாதிக்கப்பட்டவனாக, அது என்ன தடையா இருந்தாலும் அதை மீறி அந்த இயேசுவை கண்டு என்று சொல்லி அங்க படிக்கிறோம். ஆக இந்த இடத்துல நம்ம படிக்கிறோம் முக்கியமாக அந்த இடத்துல இயேசுவானவர், அந்த இடத்துல இயேசுன்ட்ட வருகிறான், அந்த இடத்துல இயேசுவானவர், அந்த இடத்துல ஒரு அருமையான இயேசுன்ட்ட அவன் கத்தி அருமையாக அந்த இடத்துல மன்றாடுகிறான். அங்க பாக்குறோம் அந்த இடத்துல ஒரு அருமையான காரியம், அங்க குஷ்டம் நிறைந்த மனுஷன் இயேசுவை கண்டு முகங்குப்புறம் விழுந்து, ஆண்டவரே உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்றவரை வேண்டிக் கொண்டான், உம்மாலே ஆகும் என்றவரை வேண்டிக் கொண்டான் என்று சொல்லி பாக்குறோம். இடையே அருமையான ஒரு காரியத்தை இங்க படிக்கிறோம் பாருங்களேன். ஆக இங்க பாக்குறோம் ஒவ்வொரு பாவியான மனுஷனும், ஒவ்வொரு பாவியான மனுஷனுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இதை விளங்குகிறது பார்க்கலாம். அப்ப இயேசுனிடத்தில் மாத்திரம்தான் மெய்யான விடுதலையை உண்டு, இயேசுனிடத்தில் மாத்திரம்தான் மெய்யான சமாதானம் உண்டு, இயேசுனிடத்துல தான் எனக்கு விடுதலை உண்டு சொல்லி அந்த இடத்துல இயேசுனிடத்துல வர ஆண்டவரே உமக்கு சுத்தமானால் அந்த இடத்துல ஓ ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு. அங்க அந்த இயேசுனிடத்துல அந்த உண்மையான விசுவாசத்தோடு அந்த இடத்துல அந்த அந்த இடத்துல வருகிறதுங்க பாக்கலாம். ஆக இங்க பாக்குறோம் என்னுடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில முதலாவது நீ ஒரு பாவம் சொல்லி உணர வேண்டும், உடைய பாவத்தின் அகோரத்தன்மை உணர வேண்டும், உடைய பாவ வழியை உணர வேண்டும், அந்த பாவத்தினுடைய தண்டனையை நீ அறிந்து உணர்ந்து யாரை நோக்கி வர வேண்டும், இயேசுவை நோக்கி வர வேண்டும், இயேசுவை நோக்கி வர வேண்டும். அப்ப இயேசுவை நோக்கி வருகிறது மிக மிக அவசியம். அப்ப இயேசுவை நோக்கி வருகிற விஷயத்துல அங்கு நாம் பார்க்கிறோம் உன்னுடைய தாழ்த்தி. அப்ப இங்க பாக்குறோம் முக்கியமாக நாம் இந்த இடத்துல முக்கியமாக நாம் பாக்குறோம் அப்ப இயேசுவை நோக்கி வருகிற விஷயத்துல ஆண்டவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரா, விடுதலையை கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரா? நிச்சயமாக விடுதலையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதனாலதான் வசனம் சொல்லுது, வசனம் சொல்லுது குமாரன் விடுதலையாக்கினார். எப்படிப்பட்ட விடுதலை கொடுக்கிறார்? குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாவே விடுதலை ஆவீர்கள், குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்கிறார். ஆக இந்த இடத்துல பாக்குறோம் அந்த இடத்துல வசனம் தெளிவா சொல்லுது அந்த இடத்துல வருகிறவனை மற்றொரு வசனம் சொல்லுது குமார் அதாவது என்னிடத்தில் வருகிற நான் ஒரு காலம் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்கிறார். அப்ப இந்த இடத்துல பாக்குறோம் ஆண்டவரிடத்தில் வருகிறவர்களை ஆண்டவர் ஒரு காலம் புறம்பே தள்ள மாட்டார். அப்ப எப்படியாக ஆண்டவர் அந்த இடத்துல கொடுக்கிறாரு பாருங்க, அந்த இடத்துல ஒரு முழுமையான ஒரு விடுதலை அந்த இடத்துல கொடுக்கிறார், முழுமையான விடுதலை அந்த இடத்துல கொடுக்கிறார். அங்க பாக்குறோம் முழுமையான விடுதலைங்க. ஆண்டவர் ஒரு காலம் யாரெல்லாம் ஆண்டுட்டு வராங்களோ அந்த அந்த பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் தள்ள மாட்டேன்னு சொல்றாரு. ஆக அந்த இடத்துல வந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் முழுமையான விடுதலையை கொடுக்கிறார். அப்ப அங்க பாக்குறோம் முக்கியமாக நீ அங்க அந்த அந்த இடத்துல அங்க பாக்குறோம் அந்த 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 குஷ்டரோகம் பிடிச்ச மனுஷன் அந்த இடத்துல எப்படியான ஒரு தன்மையோடு வந்தான் பாருங்க. அங்க நாம் முக்கியமாக நாம் கற்றுக்கொள்ள முடியாத காரியம் அந்த இடத்துல பாக்குறோம், அதாவது அவன் அதாவது அவனுடைய அதாவது தன்னுடைய பாவத்துறை தன்னுடைய குஷ்டரோகத்தை மூடி மறைச்சுதான் வரவே இல்லை, குஷ்டரோகத்தை மூடி மறைச்சு வரவே இல்லை, அப்படியே ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு மூடி மறைச்சு வரவே இல்லை. அந்த இடத்துல அங்க பாக்குறோம் அந்த இடத்துல தன்னுடைய எல்லா அகோர தன்மையோடு தான் வரான், தன்னுடைய எல்லா அந்த அந்த பயங்கரமான கொடூரமான வியாதியோடு தான் வரான். சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க ஐயோ நான் வந்து இவ்வளவு கொடிய பாவம் இருக்குது என்னோட, ஐயோ நான் வந்து சுத்தமாக்கிட்டு என்னுடைய மோசமான பாவத்தெல்லாம் நான் சுத்தமாகிட்டு நான் அதெல்லாம் கொஞ்சம் அப்புறப்படுத்திட்டு வரேன் சொல்லுவாங்க, அப்புறப்படுத்திட்டு வரேன்னு சொல்லுவாங்க. இல்ல சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் கொஞ்சம் அவர்கள் வருவாங்க ஆனா அவங்க கொஞ்சம் பாவத்தை மறைச்சு வச்சுட்டு வருவாங்க. அப்படி இல்லைங்க, அப்படி இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில நீ உள்ளது உள்ளபடியே ஆண்டவர் வான்னு சொல்றாரு, உள்ளது உள்ளபடியே தான் வான்னு சொல்றாரு. நீ மறைச்சு வச்சுட்டோ இல்ல நீ சுத்தமாக்கி வச்சுட்டு வரோம் இல்ல மூடி வச்சுட்டோ இல்ல நான் புறம்பே கொஞ்சம் நான் சரிப்படுத்திட்டு வரேன் அப்படின்லாம் சொல்றேன் அவசியமே நீ அவ்விதமா செய்யவும் கூடாது. ஆக நீ வர்றதுன்னா உள்ளது உள்ளபடியே தான் ஆண்டவர் வர சொல்ற. இவன் இந்த மனுஷனை கூட இருக்கிறபடியே இருக்கிற நிலைமையிலதான் வந்தான், இருக்கிற நிலைமையிலதான் வந்தான் ஆண்டருக்கு. அப்படியான உள்ளது உள்ளபடியே வந்தான், மூடி மறைச்சிட்டு வரல இல்ல சுத்தமாக்கிட்டு வரல, ஐயோ அவர் ஏத்துக்கொள்ளறோம் ஏத்துக்கொள்ள மாட்டவரோ அப்படிலாம் இல்ல, அவன் எல்லாவற்றையும் மனது திறந்து மனதோடு உள்ளது உள்ளபடியே தான் வந்தான் ஆண்டவர். அவ்விதமான வந்த மனுஷனை ஒரு காலம் புறம்பே தள்ளவே இல்ல. அந்த இடத்துல ஆண்டவர் முழுமையான ஒரு பரிபூர்ணமான விடுதலை அந்த இடத்துல அங்க பாக்குறோம், பரிபூர்ணமான விடுதலை அங்க பாக்குறோம். ஆக இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில ஒருவேளை சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க போதிப்பாங்க சில காரியங்கள்லாம் கை கொண்டு சில கிரியைகள் சில நற்கிரியைகள் செய்து நம்ம ஆண்டவரிடத்துல மன்னிப்பு காமிக்கலாம், சில நற்கிரியைகள் நற்செயல்களை செய்யறதுனால சில நல்ல செயல்களை செய்வதனால நன்மைகளை செய்யறதுனால ஆண்டவரிட்ட நம்ம அந்த விடுதலையை பார்க்கலாம். இந்த மனுஷன் ஏதாச்சும் செஞ்சானா? எதுவுமே செய்யல. அது நம்முடைய சொந்த கிரியினாலேயோ நம்முடைய நன்மையினாலோ எதுவுமே விடுதலையை பார்க்கவே முடியாது, அவனுடைய சுத்த கிருபையினால் மாத்திரம்தான். ஆக இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் எதையுமே நம்முடைய ஆண்டவர்கிட்ட எதுவுமே செஞ்சு நம்ம பரலோகம் போயிடலாம் அப்படின்னு சொல்றதில்ல. இல்ல நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பாவத்தை சற்று தள்ளிவிட்டு வரலாம் இல்ல மறைச்சிட்டு வரலாம் சொல்றதில்ல, பிரயோஜனமே இல்லை. ஆக நம்முடைய வாழ்க்கையில உள்ளது உள்ளதுபடியே வரும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். ஆக நம்முடைய வெளிப்புற காரியங்கள்லாம் சுத்தப்படுத்திட்டு இல்ல நம்முடைய சில பேர் இருக்கிறாங்க, சில பேர் இருக்கிறாங்க ஐயோ அவங்களுடைய வாழ்க்கையில தங்களுடைய அதாவது தங்களுடைய பக்திக்குரிய காரியங்களை முழுமையாக முக்கியப்படுத்தி செயல்படுவார்கள், தன்னுடைய பாரம்பரியமான காரியங்களை முக்கியப்படுத்தி செயல்படுவார்கள், தன்னுடைய நன்மைகளை முக்கியப்படுத்தி செயல்படுகிறார்கள். அதை செய்வாங்க, இதை செய்வாங்க, அப்படி செய்வாங்க, அப்படியே பயங்கரமான எல்லா விதமான புறம்பான காரியங்களையும் செய்வார்கள். ஆனா எதை மறந்துடுவாங்க? ஐயோ, ஒரு தம்பி இருந்தான். அந்த தம்பி பெட் அனிமல்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு வளர்ப்பு பிராணி ரொம்ப பிடிக்கும். அவன் ரொம்ப பிரியமான ஒரு வளர்ப்பு பிராணி கிளி. ரொம்ப பிரியமான வளர்ப்பாணி கிளியை வளர்க்கணும்னு ஆசைப்படுவான். அவன் கடையில போய் கிளியை வாங்கினா அதுக்கு கூண்டு வாங்கினான். கிளியை வாங்கினா அதுக்கு கூண்டை வாங்கினான். கூண்டு வந்து வீட்டுல மாட்டினா கூண்டுக்கு சூப்பரா பெயிண்ட் அடிச்சான். சூப்பரா அலங்காரம், ஏன்னா சூப்பரா இருக்கு சொன்னா, அலங்காரம் பண்ணா என்ன அருமையா இருக்குன்னு சொன்னா, அடையப்பா கூண்டுக்குள்ள ஒரு லைட்டு ஒரு போட்டான், என்ன சூப்பரா இருக்குன்னு சொன்னான். அடுத்த நாள் போய் பாக்குறான், கிளி செத்து போய் கிடக்கு. என்ன ஆச்சு, என்ன ஆச்சு? வந்த நாள்ல இருந்து அவனுக்கு அவன் என்ன கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கல. கிளிக்கு என்ன கொடுக்கல? தீனி கொடுக்கல. தீனி கொடுக்காம என்ன பண்ணா? அலங்காரம் பண்ணிட்டு இருந்தான். கூண்டுக்கு அலங்காரம் பண்ணிட்டான், பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்தான். இன்னைக்கு நம்மளும் கூட இந்த உடல் கூடு போலதான். கிளிங்கிற ஆத்மாவை போஷிக்கலைன்னா நம்முடைய வாழ்க்கையில என்ன பிரயோஜனம்? இந்த ஆத்மா அவனை சந்திக்கணும். இந்த ஆத்மா எப்படிப்பட்ட நிலையில இருக்குது? இந்த ஆத்மா எவ்வளவு அகோரத்தன்மையில இருக்குது? இதை நம்ம உணர்ந்த அந்த ஆத்மாவுக்கு நான் விடுதலையை சிந்தித்து பார்க்கணும், விடுதலையை நோக்கி வரணும். அப்ப விடுதலை கொடுக்குற நபர் யாரு? இயேசுவானவர் ஒருவர். அதான் இங்க வந்து இந்த இடத்துல பாக்குறான். அவன் தன்னுடைய ஆத்மாவை குறித்து சிந்தித்து, ஐயோ அகோரத்தன்மை உணர்ந்தவனாக ஓடி வரான். வெளிப்புற காரணங்களை சுத்தம் பண்ணி, வெளிப்புற காரியங்களை நம்ம பார்த்து, நன்மைகளை பார்த்து, கிரியினையை பார்த்து, கிரியினாலே நம்ம எதனால ரட்சிப்பை பார்க்கவே முடியாது. நீ ஒருவேளை அது செய்யறேன், இது செய்யறேன், அப்படி பண்றேன், நான் ஊழியத்தை தாங்குறேன், நான் காணிக்கை கொடுக்குறேன், ஐயோ நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் சபையை மெம்பரும் ஆகிட்டேன், நான் இவ்வளவு வருஷம் நான் என்ன கிறிஸ்துவா இருக்கேன், எப்படி என்னமோ சொல்லலாம், என்னென்னமோ பண்ணலாம், பேரா பேர் கிறிஸ்துவனா ஆகலாம். ஐயோ, வெளிப்புற கிரியினாலே நீ எதையும் ஆதாயம் பண்ணவே முடியாது. வசனம் அருமையான ஒரு வசனம் சொல்லுது பாருங்களேன். ரோமர் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் என்ன ஒரு அருமையான வசனம். ரோமர் புஸ்தகம் 4:5 ரோமர் புஸ்தகம் 4:5 ஒருவன் கிரியை செய்யாமல், எவ்வளவு அழகா சொல்லுது கவனிச்சீங்களா? ரோமர் புஸ்தகம் 4:5 ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனா இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். எருங்க, அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல், யாரை? பாவியை நீதிமானாக்கிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனா இருந்தால். யார் நீதிமானாக்கிறார்? அந்த தேவாதி தேவன். இயேசுவின் மூலமா தான் என்னுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு, இயேசுவின் மூலமா தான் என்னுடைய வாழ்க்கையில பரிபூர்ணமான விடுதலை. இயேசு ஒருவர் தான் என்னை சுகமாக்க முடியும். அந்த இயேசு சுவாமி ஒருவர் தான் என்னுடைய பாவத்துக்காக வந்து மரித்தார், என்னுடைய பாவத்தின் தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி அவர் மேல வைக்கிற விசுவாசம் உன்னை நீதிமானாக்குகிறது. உன்னுடைய கிரியினாலே அல்லவே அல்ல. வசனம் எவ்வளவு தெளிவா சொல்லுது பாத்தீங்களா? அதனாலதான் எபேசு சபைக்கு பவுல் எழுதுனா பாருங்க, எபேசியர் 2:2 அங்க ஒரு அருமையான வசனத்தை படிக்கலாம். எபேசியர் 2:2 அங்க 8 பாருங்க. 8 அந்த இடத்துல பாக்குறோம், எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்களேன். 8 எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல. கவனிச்சீங்களா? அந்த ரட்சிப்பு எதனாலே நடக்கிறதுங்க? அவனுடைய சுத்த கிருபையினாலே. இது உங்களால் உண்டான, உங்களால் உண்டானதுன்னு சொன்னாலே அது கிரியை தான். உங்களால் உண்டானது என்று சொன்னாலே அது கிரியை தான். மனுஷ சக்தியினாலே, மனுஷ யுக்தினாலே, மனுஷ செயலினாலே, மனுஷீகமான தன்மையினாலே, நன்மையினாலே, எதனுமோ செய்தான். அது உங்களால் உண்டானது அல்ல. அப்ப அந்த இடத்துல பாக்குறோம், இது தேவனுடைய ஈவு. அப்ப இங்க பாக்குறோம், நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உன்னதமான விடுதலை, இன்னைக்கு நீனும் நானும் நம்முடைய வாழ்க்கையில முழுமையான விடுதலை எதனாலே? அவருடைய சுத்த கிருபையினாலே. அப்ப இங்க பாக்குறோம், அவன் எதுவுமே செய்யல, அவன் எதுவுமோ பண்ணவே இல்லை. ஒன்னே ஒன்னு, அவன் தன்னை அந்த இடத்துல அந்த முழுமையான விடுதலையை பெற்றுக்கொண்டான். முழுமையான விடுதலையை பெற்று அனுபவித்தான். அந்த முழுமையான விடுதலையை பெற்றுக்கொண்டான காரணம் என்ன தெரியுமா? அந்த இடத்துல பாக்குறோம், அவனுடைய அகோரத்தன்மை உணர்ந்தவன தன்னை தாழ்த்தினாங்க. அவன் தன்னுடைய அகோரத்தன்மையை உணர்ந்தவன தாழ்த்தான் பாக்குறோம். குஷ்ரா நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகங்குப்புற விழுந்து, அடேயப்பா அங்க கவனிச்சீங்களா? முகங்குப்புற விழுந்து அந்த இடத்துல இவ்வளவு பயங்கரமான ஒரு தன்மை, அந்த தடையெல்லாம் தாண்டி மீறி ஐயோ அந்த தடையெல்லாம் தாண்டன தண்டனைக்கு உட்படுகிறவனா இருக்கிறான், எல்லாவற்றையும் விட்டவனாக இயேசுவை கண்டு இயேசுனிடத்துல தான் விடுதலை, இயேசுனிடத்துல தான் மெய்யான விடுதலை உண்டு, இயேசு ஒருவர் தான் என்னை சுத்தமாக்க முடியும் என்று சொல்லி அந்த இடத்துல அங்க வார்த்தையை பாருங்க, அவன் முகங்குப்புற விழுந்து அந்த இடத்துல fell on his face. Who seeing Jesus fell on his face, mugangupura vilundu and besought him saying, Lord, if thou wilt, thou can make me clean. And adathula solran mugangupura vilundu paarengala avanude vaalkile avanude paavathin avanude baadhippu evulavai unandu vandirupan avanude vyadhigalude kaariyam evulavai unandu vandirupan gavanichingala appo mudhalavathu kaariyam unnude vaalkile avanude paavathu kurithu adhigama unar vendum. You have to recognize your own sinful heart. உன்னுடைய சொந்த பாவ இருதயத்தை ஆழமாய் உணர வேண்டும். நான் எவ்வளவு அகோர தன்மையில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஐயோ பாவத்துக்கு நான் முடிவு நரகம் சொல்லுது, ஐயோ பாவத்துக்கு நான் நரகம் அக்கினி கடல் நிறைந்த இடம் சொல்லுது, பாவத்துக்கு நான் தண்டனையை சுமக்கிற மனுஷனா இருக்கிறான், ஐயோ பாவத்தினுடைய விளைவு பயங்கரமான விளைவு, ஒரு காலம் எவனும் தப்பிக்கவே முடியாது, அப்படிப்பட்ட ஒரு பாவத்தன்மையை கொண்ட ஒரு மனுஷனை அங்க பாக்குறோம். இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பாவியா இருப்பாய் என்றால் நீ உன்னை தாழ்த்தி உன்னை உணர வேண்டும், உன்னை நீ உணர வேண்டும், முழுமையாக உணர வேண்டும், உன்னுடைய பாவத்தன்மையை உணர வேண்டும், உன்னுடைய பாவ அகோரத்தன்மையை உணர வேண்டும். உனக்கும் கடவுளுக்கும் நீ பெரிய ஒரு பிளவு, பெரிய ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு பெரிய ஒரு தூரம் விலகப்பட்டவனாய் வாழுகிற உன்னுடைய வாழ்க்கையில பாவத்தினாலே எல்லாவற்றையும் இழந்த மனுஷனா இருக்கிற, உன்னுடைய வாழ்க்கையில பாவத்தினாலே எல்லாவற்றையும் பறிகொடுத்த மனுஷனா இருக்கிற, உன்னுடைய வாழ்க்கையில பாவத்தினாலே எல்லாவற்றையும் விழுந்து போன மனுஷனா இருக்கிற, உன்னுடைய வாழ்க்கையில பாவத்தினாலே தனித்து விடப்பட்டவனாய் சமாதானம் இல்லாதனாய் சந்தோஷம் இல்லாதனாய் வெறுமையாக்கப்பட்டவனாய் முற்றிலுமாக பாவத்தின் அகோர அப்படினாலே ஐயோ ரணமும் சீலும் வழிந்த ஒரு மனுஷனாய் உன்னுடைய வாழ்க்கையிலே ஐயோ காயம் கட்டப்படாதபடி குணமாக்கப்படாத ஒரு மனுஷனாய் வாழ்கிற எவ்வளவு கொடிய வாழ்க்கை பத்தியா. நீ இவ்வளவுதான் காசு வச்சிருக்கலாம், பட்டம் வச்சிருக்கலாம், பதவி வச்சிருக்கலாம், சொத்து வச்சிருக்கலாம், சுகம் வச்சிருக்கலாம், என்னென்னமோ வச்சிருக்கலாம், ஆனா உள்ளான இருதயம் உன்னுடைய உள்ளான ஆத்மாவை சுகமாக்கல என்ன பிரயோஜனம்? உள்ளான ஒரு உன்னுடைய உள்ளான இருதயம் உன்னுடைய உள்ளான ஆத்மா சுகமாக்கப்படலன்னு என்ன பிரயோஜனம்? ஆராய்ஞ்சுப்பாரு. ஆத்மாவை சுகம் அளிக்கும்படியாக இயேசுவண்டே வரணும், அதான் நீ செய்யணும். ஆக உன்னுடைய இருதயத்தை உன்னுடைய ஆத்மா உணர்ந்து அப்ப அங்க அதான் அதுதான் பாக்குறோம். அவன் யாரை நோக்கி வரான்? இயேசுவை கண்டு இயேசுவை நோக்கி வரான், இயேசுவை கண்டு இயேசுவை நோக்கி அந்த இடத்துல பாக்குறவன் தன்னை தாழ்த்துறாங்க, தன்னை தாழ்த்துறான். ஓ, என் தேவாதி தேவன் தம்முடைய குமாரனாய ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார். அதான் சொல்லுது, தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல், சொல்லுது ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறனோ அவன் கெட்டு போகாமல். அப்ப ஒரே பேரான குமாரனாக இயேசுவை நீ விசுவாசிக்கும் பொழுது அவன் ஆக மாட்டான், கெட்டு போக மாட்டான், கெட்டு போகாமல். இயேசுவை நோக்கி விசுவாசிக்காத வரைக்கும், இயேசுவை நோக்கி வராத வரைக்கும் நீ கெட்டு போய் நாரி போய் அழிந்து நித்தியமான நரக அழிவை சந்திக்கிற ஒரு மனுஷனா தான் இருக்கிற. வேதம் தெல்ல தெளிவா சொல்லுது. வாழ்க்கை நீ காசு வச்சிருக்கலாம், பணம் வச்சிருக்கலாம், ஐயோ நம்ம படிச்சோமே சங்கீதம் 49வது சங்கீதத்துல நம்ம படிச்சோமே என்ன பயங்கரமான ஒரு எச்சரிப்பை எங்க காமிக்கிறது பாருங்களேன். அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு பணம் காசு வச்சிருந்தாலும் ஐயோ என்ன பயங்கரமான ஒரு பயங்கரமான ஒரு முடிவுக்குள்ளாக கடந்து போறான் பாருங்களேன். அந்த இடத்துல பாக்குறோம், அங்க பாக்குறோம் அந்த இடத்துல அவன் பாருங்களேன் சங்கீதம் 49வது சங்கீதத்துல சங்கீதம் 49வது சங்கீதம் 49வது சங்கீதம் 12வது வசனம் சங்கீதம் 49:12 12வது வசனம் சங்கீதம் 49:12 ஆகிலும் கணம் பொருந்தியவனா இருக்கிற மனுஷன், கணம் பொருந்தியவனா இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறது இல்லை, அழிந்து போகும் மிருங்களுக்கு ஒப்பா இருக்கிறான். இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம். ஆகிலும் அவர்கள் சந்ததியார் அவர்கள் சொல்லை மெச்சிக்கொள்கிறார்கள், ஆட்டு மந்தையை போல பாதாளத்திலே கிடத்தப்படுகிறார்கள். எங்கங்க பாதாளம்? பாதாளம்னா நரகத்துக்கு போகிற மனுஷர்களா இருக்கிறார்கள். அந்த இடத்துல பாருங்க, ஐயோ ஆனாலும் தேவன், அந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்றான், ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை எவ்வளவு உறுதித்தன்மையோடு நம்பிக்கையோடு பேசுறாப்ல பாருங்க, என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமையை தப்புவித்து மீட்பார். அந்த இயேசு ஒருவர் தான் அந்த பாதாளத்தின் வல்லமையிலிருந்து ஆத்துமாவை தப்பித்து மீட்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோ, அதுதான் அந்த சங்கீதக்காரன் உணர்த்தி பேசுறாப்ல. அந்த இடத்துல இயேசுனால் மாத்திரம்தான், அந்த தேவனால் மாத்திரம்தான் என்னுடைய ஆத்மாவை பாதாளத்தின் வல்லமையிலிருந்து தப்பித்து மீட்க முடியும் சொல்லி நம்பிக்கையோடு பேசுறாப்ல. ஐயோ
அங்கு மேற்கொண்டு படிக்கிறோம். அங்க பாருங்க, அவன் மரிக்கும் போது 17 வசனம், ஒன்றும் கொண்டு போவதில்லை, அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை, அவன் உயிரோடு இருக்கையில் தன் ஆத்துமாவை வாழ்த்தினாலும், நீ உனக்கு நன்மையை நாடினாய் என்று மனுஷர் அவனை புகழ்ந்தாலும், அவன் என்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சந்ததியை சேருவான், கணம் புரிந்தனாயிருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் இவங்களுக்கு ஒப்பா இருக்கிறான். ஐயோ, எவ்வளவு பணம் இருக்கலாம், எவ்வளவு காசு இருக்கலாம், பிரதம மந்திரியாக கூட இருக்கலாம், ஜனாதிபதியா இருக்கலாம், ஏதோ பெரிய பதவியில உட்கார்ந்து இருக்கலாம், ஐயோ அவன் பாவி, பாவியான மனுஷன். வேதம் தெல்ல தெளிவா சொல்லுது, இந்த குஷ்டரோகத்துக்கு ஒப்பிட்ட மனுஷனா இருக்கிறான், இந்த குஷ்டரோகியை போல அவனும் வாழ்றான், அவனுடைய வாழ்க்கையிலே பாவத்தினாலே எல்லாவற்றையும் இழந்து போன மனுஷனாக, சமாதானம் சந்தோஷம் இல்லாதபடி நிம்மதி இழந்து போன மனுஷனாக, அவனுடைய வாழ்க்கையில குடும்பத்துல சண்டை, சமுதாயத்துல பிரச்சனை, இப்படியாக அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, காரணம் பாவத்தினுடைய விளைவு, பாவத்தினுடைய பயங்கரமான ஆதிக்கத்தினாலே மாத்திரமல்ல, பாவத்தினுடைய முடிவாகிய நரகத்தையும் அனுபவிக்கிறவராய் இருக்கிறான். அப்ப அந்த நரகத்தின் அந்த பாதாளத்தின் வல்லம் இருந்து தப்பிக்க வல்லவரை நோக்கி அவன் வர வேண்டும், வல்லவரை நோக்கி வர வர வேண்டும். அவதான் இங்க செஞ்சான், அதான் இந்த குஷ்டரோகி செஞ்சான். இயேசுவை கண்டு அவன் என்ன செய்யறான், இயேசுவன் மாத்திரம் தான் மெய்யான விடுதலை கொடுக்க முடியும். இப்ப நீ இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில இந்த செய்தியை கேட்கிற, நீ ஒரு பாவியா இருப்பா என்றால் உன்னுடைய பாவத்தின் விடுதலை கொடுக்க இயேசுனால் மாத்திரம் தான் முடியும். அந்த பாதாளத்திலிருந்து வல்லமே, அந்த பாதாளத்தின் வல்லம் இழந்து என்னுடைய ஆத்மாவை தப்பிக்க அவரால் மாத்திரம் தான் முடியும் சொல்லி நீ நம்பி அவரை நோக்கி வரும் பொழுது, அடியப்பா அவர் உண்மையான மெய்யான விடுதலை கொடுக்கிறார். எப்படி நீ வர வேண்டுமா? விசுவாசத்தோடு, விசுவாசத்தோடு வர வேண்டும், தாழ்மையோடு. அதான் முகங்குப்புற விழுந்து தன்னை தாழ்த்துறான், முற்றிமா தன்னை தரை மட்டுமா தாழ்த்துறான். ஐயோ, இன்னைக்கு உன்னுடைய பெருமையை உடைத்து போட்டு உன்னுடைய தாழ்மையை காமிக்கிற ஒரு இருதயத்தை அந்த இடத்துல பாக்குறோம். அந்த இடத்துல அந்த பெருமையெல்லாம் உடைத்து போட்டு அவன் தன்னை தாழ்த்துறான், முகங்குப்புற விழுந்து ஆண்டவரே அவன் சொல்றான் பாருங்க, ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிடறான். அடையப்பா என்ன அருமையான ஒரு பதம் பாத்தீங்களா, ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடறான். அந்த இடத்துல ஆண்டவரே அவரை நோக்கி மன்றாடுகிறான், ஆண்டவரே உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும். எவ்வளவு விசுவாசத்தோடு பேசுறான் கவனிச்சீங்களா, எவ்வளவு பெரிய ஒரு விசுவாசத்தை வச்சிடறான் பாத்தீங்களா. அப்ப நீ இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய பாவத்தின் அகோரத்தன்மையை உணர்ந்தவனாக இயேசுன் இடத்துல மாத்திரம்தான் என்னுடைய வாழ்க்கையில விடுதலை என்று சொல்லி நீ விசுவாசத்தோட வரும்பொழுது அந்த இடத்துல முழுமையான விடுதலையை ஆண்டவர் கொடுக்க முடியும். ஆக இந்த இடத்துல பாக்குறோம், விசுவாசத்தோடு இந்த இடத்துல தாழ்மையோடு அந்த இயேசுவை நோக்கி கூப்பிடுறோம். அதான் இங்க பாக்குற முக்கியமான காரியம், உன்னுடைய கிரியினாலே எதுவுமே செய்யவே முடியாது, நீ செய்யற நன்மையினாலே அவருடைய வாழ்க்கையில ரட்சிப்பை பார்க்கவே முடியாது. ஒருவேளை நீ பாரம்பரியமா ஆலயத்துக்கு போலாம், நீ பெயர் கிறிஸ்தவனா வாழலாம், என்னென்னமோ காணிக்கை கொடுக்கலாம், என்னென்னமோ ஊழியத்தை தாங்கலாம், என்னென்னமோ நீ என்னென்னமோ நன்மைகளை செய்யணும், கிரியினாலே ஒருவனும் ஒருவனும் ஒரு நாளும் ஒரு காலம் சம்பாதிக்கவே முடியாது. வேதம் தெல்ல தெளிவா சொல்லுது, இவன் உள்ளது உள்ளபடியே தான் வந்தான். தன்னுடைய எல்லா அகோரத்தன்மை பயங்கரமான கொடிய வியாதியை கொண்டுதான் வந்தான். மூடி மறைச்சிட்டு வரல, இல்ல சுத்தமாக்கிட்டு வரல, என்னென்னமோ சாக்கு புக்கெல்லாம் சொல்லவே இல்லை. நீ எதுவும் செய்ய தேவையில்லை, அப்படியாக போகணும் தேவையில்லை, அப்படியாக செய்யணும் தேவையில்லை, உள்ளது உள்ளபடியே வா, உன்னுடைய தாழ்த்தி வா, உன்னுடைய பாவத்தன்மை உணர்ந்து வா, அவரிடத்தில் மாத்திரம்தான் எனக்கு விடுதலை ஒன்று சொல்லி விசுவாசத்தோடு வா. அதுதான் அவங்க செய்யறான், ஆண்டவரே உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உமானே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அடையப்பா என்ன உன்னதமான விசுவாசம் கவனிச்சிங்களா. ஆக இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில பாவத்தினாலே, பாவத்தின் அகோரத்தினாலே பீடிக்கப்பட்ட மனுஷனா இருக்கிறாயா? நீ இதனாலே சோர்ந்து போன அவசியம் இல்லை, விழுந்து போன அவசியம் இல்லை. ஓ, உன்னுடைய பாவத்தன்மையை உணரு, உன்னுடைய பாவத்தன்மையை உணர்ந்து உன்னுடைய பாவத்தினாலே நீ எவ்வளவாய் தனித்து விடப்பட்டனாய், உடைய பாவத்தினாலே நீ எவ்வளவாய் தனித்து விடப்பட்டவனாய், எவ்வளவாய் சமாதானத்தை இழந்தவனாக, சந்தோஷத்தை இழந்தவனாக, ஐயோ நிர்கதியான ஒரு மனுஷனாக, ஐயோ உன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்த ஒரு மனுஷனாக, அகோரத்தன்மையில வாழ்ந்த ஒரு மனுஷனா இருக்கிறாய், வாழ்கிற ஒரு மனுஷனா இருக்கிறாய் சொல்லி நீ உணர்ந்து அந்த இயேசுனிடத்தில்தான் மாத்திரம்தான் விடுதலை ஒன்று சொல்லி அந்த இயேசுவை நோக்கி, இயேசுவை நோக்கி, வேற எங்கேயும் போகாத இயேசுவை நோக்கி. இன்னைக்கு நிறைய பேர் இயேசுவை நோக்கி வராதபடி வேற எங்கெங்கோ போயிட்டு இருக்கிறாங்க, கோயில் குளம் என்னென்னமோ செய்யறாங்க, என்னென்னமோ மெடிடேஷன் பண்றாங்க, என்னென்னமோ தியானம் பண்றாங்க, என்னென்னமோ என்னென்னமோ பயிற்சி செய்யறாங்க, அந்த சாமியார பாக்குறாங்க, இந்த சாமியார பாக்குறாங்க, மெடிடேஷன் பண்றாங்க, என்னென்னமோ தியானம் பண்றாங்க, எங்கெங்கோ மடத்துக்கு போறாங்க, எதையோ செய்யறாங்க, வேலைக்கே ஆகாது. நீ யாரை மட்டும்தான் வரணும், இயேசுவிடத்தில் மாத்திரம்தான் அவனுடைய பாவத்துக்கான பிராயச்சித்தம் பரிகார பலி. அவர் ஒருவர்தான், ஏனென்றால் அவர் ஒருவர்தான் அந்த பாவிக்காக, ஒரு பாவதிக்காக, பாவிக்காகவே தன்னை தாழ்த்தி தன்னுடைய உயிரையே கொடுத்தார். பாவத்துக்குண்டான தண்டனையை அவர் ஒருதான் ஏற்றுக்கொண்டார். அப்ப நீ அவரை விசுவாசிக்கும் பொழுது உன்னுடைய தண்டனை நீ விடுதலையாக்கப்படுகிறாய். அதான் இங்க பாக்குறோம்,
நீ அவரை நோக்கி மட்டுமே வர வேண்டும். அவரை நோக்கி மட்டுமே வரும் பொழுது அந்த இடத்துல இயேசுனால் மட்டுமே ரட்சிப்பை பெற முடியும். அந்த இடத்துல உன்னை தாழ்த்தி உன்னுடைய பெருமையெல்லாம் உடைத்து உன்னை தாழ்த்தி அவன் சொல்றான், முகங்குப்புற விழுந்து ஆண்டவரே உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும். என்ன அருமையான விசுவாசம் கவனிச்சிங்களா? விசுவாசத்தோடு இயேசுவோடு தான் என்னை விடுதலையாக்க முடியும், இயேசு மட்டும்தான் என்னை விடுதலையாக்க முடியும் சொல்லி அவரை நோக்கி அவரை விசுவாசித்து வரும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல உண்மையான மெய்யான விடுதலையை கொடுக்கிறார். அங்க பாத்தீங்கன்னா அவர் அந்த இடத்துல சொல்றாரு, அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார், உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிட்டேன். பரிபூர்ணமான விடுதலை, முழுமையான விடுதலை அங்க பாக்குறோம். ஆமாங்க, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாவே விடுதலை ஆவீர்கள். வசனம் தெளிவா சொல்லுது, என்னைக்கு இயேசு மண்டையில வருகிற விடுதலை, இயேசுனால் வருகிற விடுதலை, அது உண்மையான மெய்யான விடுதலை, அது பரிபூர்ணமான விடுதலை. அதனாலதான் இயேசுக்கு சொல்றார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான், வேறு ஒன்றுக்கு வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் பரிபூர்ணப்படவும் வந்தேங்கிறார். ஓ, அவர் நம்முடைய வாழ்க்கையை ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கும்படியா வந்த கடவுள், நம்முடைய வாழ்க்கையை மாற்றும்படியான வந்த கடவுள், நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாக ஒரு புதிய வாழ்க்கை விடுதலையை கொடுக்க முடியாத அந்த கடவுள். இந்த கடவுளை போல வேற எங்கேயும் பார்க்கவே முடியாது. ஆகவே அவரில் மாத்திரம்தான் விடுதலை, அவரில் மாத்திரம்தான் வல்லமை, அவரில் மாத்திரம் நம்மை சுத்தமாக்க முடியும், பரிசுத்தமாக்க முடியும். அந்த தேவனுடைய பிள்ளையாக நம்மை மாற்றி பரலோகத்துக்கு அழைத்து செல்கிற மக்களாய், பரலோகத்துக்குரிய மக்களாய் நம்மை மாற்றுகிறார். நரகத்துக்கு போயிருந்த பாதியை பரலோகத்துக்கு அழைத்து சென்று அடையப்பா நித்தியமான சந்தோஷத்தை அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார். ஏதாங்க உண்மையான விடுதலை, ஏதாங்க மெய்யான விடுதலை, ஏதாங்க இயேசுவை கண்ட விடுதலை. ஆகவே இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில எவ்விதமாக வாழுகிறாய் ஆராய்ந்து பார். நீனும் இயேசுவிட்டு தூரமாய் விலகி போயிரு பாவியான மனுஷனா இருப்பா என்றால் ஐயோ இயேசுதான் ஒரே வழி. இயேசுவை நோக்கி மட்டுமே வா, இயேசுனிடத்தில் மட்டுமே மெய்யான விடுதலையை பார்க்கலாம். விசுவாசத்தோடு உன்னை தாழ்த்தி வா, அவர்களுக்கு மாத்திரம்தான் விடுதலை உண்டு சொல்லி விசுவாசத்தோடு உன்னை தாழ்த்தி வா, அந்த இயேசுனிடத்தில் மெய்யான விடுதலையை பார்க்கலாம். ஆகவே இன்னைக்கு நம்மை தாழ்த்துவோம், அவரை நோக்கி நம்மை தாழ்த்தி அன்றுட்டுமே கெஞ்சி மன்றாடுவோம், அன்றே பாவியாக என் மேல் கிருபையாருன்னு சொல்லி கேட்போம். அன்று நம்மை சுத்தமாக்க அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபத்தோடு நம்ம இந்த செய்தியை முடிப்போம். ஜெபிப்போம். எங்கள் அன்பு தேவனே, பரிசுத்தம் உள்ள பிதாவே, நீதி உள்ள பிதாவே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள கடவுளே, நித்தியமானவரே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட நாங்கள் அனைவருமா ஒன்று கூடி உமை நோக்கி ஜெபிக்கவுமை துதிக்கவுமை கனப்படுத்தும் கிருபி பாராட்டினதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்றரே இந்த நாளில் என்னை கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அன்றரே நீர் ஒருவரே சுத்தமாக்குறவராயிருக்கிறீர் சுவாமி, நீர் ஒருவரே கத்தாவே உண்மையான விடுதலை கொடுக்கிறவராயிருக்கிறீர், நீர் ஒருவரே கத்தாவே இந்த நாளில் அன்றரே பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற கடவுளாக இந்த உலகத்தில் வந்த கடவுளாயிருக்கிறீர் சுவாமி. ஓ, இந்த நாளில் இந்த குஷ்டரோகம் பிடிச்ச மனுஷன் எவ்வளவாய் விடுதலை பெற்றான், எப்படியாக விடுதலை பெற்றான்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் சுவாமி. அன்றே இந்த நாளில் முழுமையான விடுதலை பெற்ற மனுஷனாய் நாங்கள் பார்த்துமே சுவாமி. அவருடைய வாழ்க்கையிலே முதலாவது அவருடைய பாவத்தை உணர்ந்து பாவத்துக்குண்டான அகோரத்தன்மையை உணர்ந்து வருகிற ஒரு காரியத்தை பார்த்தோமே சுவாமி. அன்றே இன்னைக்கு நாங்களும் கூட அன்றே உமை விட்டு விலகி போகிற, தூரமாய் விலகி போகி பாவத்தில் விழுது போகிற மனுஷனா இருப்போம் என்றால் ஐயோ எங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையான விடுதலை, உண்மையான விடுதலை உம்மிடத்தில் மாத்திரமா அப்படின்னு சொல்லி நாங்கள் கத்தாவோ எங்களை தாழ்த்தினவர்களாக விசுவாசத்தோடு எங்களுடைய பாவத்தை உணர்ந்தவர்களாய் வர உதவி செய்ய சுவாமி. முதலாவது எங்களுடைய பாவத்தின் அகோரத்தன்மையை நாங்கள் அதிகமாக உணர்வுகளாய் வாழ உதவி செய்ய சுவாமி. எவ்வளவாய் தேவனுட்டு தூரமாய் விலகி போனவர்களாய் அன்றைய தேவனுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லாதபடி அன்றைய பாவத்தினாலே எவ்வளவாய் நாங்கள் பாதிக்கப்பட்டவர்களாய் வாழ்கிறோம் சொல்லி உணர்வை தாரு சுவாமி. அன்றைய பாவத்தின் விளைவாக நரகத்து போகிற மக்களாக இருக்கிறோம் சொல்லி உணர்வை தாரு சுவாமி. அன்றைய அந்த உணர்வை எங்களுக்கு தாரும். அன்றைய எப்படியாக இதை கேட்கிற உலகோடு பேசு சுவாமி. அப்படியாக உணர்ந்து இயேசு மாத்திரம்தான் என்னுடைய வாழ்க்கையில் இந்த பாதாளத்தின் வல்லமிலிருந்து மீட்க அவரால் மாத்திரம்தான் முடியும் சொல்லி அன்றே உண்மையை நோக்கி வருகிற பிள்ளைகளாய் மாத்திரமல்ல தன்னை தாழ்த்தி விசுவாசத்தோடு உண்மை நோக்கி வருகிற பிள்ளைகளாய் மாற்றிப்படு சுவாமி. அன்றே என்னிடத்தில் நீர்க்கத்தாவே என்னிடத்தில் வருகிற ஒரு காலம் புறம்பே தள்ளுவதிலேயும் சொன்னிறே தேவமே. அப்படியாக உம்மிடத்தில் அபிதமான நோக்கத்தோடு வருகிற பிள்ளைகள் ஒருவரும் நீர் ஒருவாய் ஒருபோதும் புறம்பே தள்ளாதவராயிருக்கிறே சுவாமி. ஆகவே இன்னைக்கு எங்களை தாழ்த்தி வருகிறோம், எங்களை ரட்சியும் எங்களை விடுதலை ஆக்குவோம் சுவாமி. பாவியாக என் மேல் கிருபையார சொல்லி எங்களை தாழ்த்தி விடுகிறோம் சுவாமி. உம்மிடத்தில் மாத்திரம்தான் மெய்யான விடுதலை சொல்லி விசுவாசத்தோடு எங்களை தாழ்த்தி விடுகிறோம் சுவாமி. எங்களை சந்தியும் சுத்திகரையும் பரிசுத்தப்படுத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.